السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ والصلاۃ والسلام علی رسول اللہ وعلی آلہ وصحبہ اجمعین. اما بعد, அரபிக்ல வந்து தேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எல்லா மொழியும் வார்த்தைகளை கொண்டு அமைந்தது போலவே அரபி மொழியிலும் அதிகமான வார்த்தைகள் உள்ளன. எந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டாலும் அரபிக்ல அது மூணுல ஒன்னா தான் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம்னா ஒன்னு ஆப்ஷன் ஒன், இன்னொன்னு ஆப்ஷன் டூ, இன்னொன்னு ஆப்ஷன் த்ரீ, இந்த மூணு தவிர வேற ஆப்ஷனே இல்லை. அந்த மாதிரி அரபிக் மொழியை கிராமரை பார்க்கும்போது ஒரு வார்த்தையை எடுத்தோம்னா அதை வந்து பேசிக்கா மூணா பிரிக்கலாம். அதுல ஒன்னு பேரு இஸ்மு, ரெண்டாவது ஃபியால், மூணாவது ஹர்ஃப். சரியா? இஸ்முன்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, பெயர் சொல். ஒரு எதுடையவாவது பெயரை குறிக்கக்கூடிய சொல்லா இருந்துச்சுன்னா அதை இஸ்முன்னு சொல்லுவோம் அரபிக்ல. இந்த இஸ்மு வந்து காலத்தை குறிக்காததா இருக்கும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மாதிரி எதையுமே குறிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் அரபிக்ல இஸ்முன்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஃபியால், வினை சொல். அப்படின்னா என்னன்னா காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். வினையை குறிக்கும் சொல் வினை சொல்னு சொல்லுவோம்ல, அதாவது ஏதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடியதா இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஆடினான், ஓடினான், வந்தாள், வருவாள், பாடினான், இடித்தான், உடைத்தான், குதித்தான், இப்படிலாம் சொல்லும் போது இது காலத்தையும் குறிக்குது, ஒரு வேலையையும் குறிக்குது. இல்ல, ஏதோ ஒரு வேலையை தான் குறிக்குது, ஒரு செயலை குறிக்குது. அரபிக்ல எந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஒண்ணு பேரா இருக்கும். அப்படி பேரா இல்லையா, அது ஏதோ ஒரு செயலா இருக்கும், ஒரு வேலையா இருக்கும். அந்த செயல் வந்து காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். இந்த ரெண்டும் இல்லையா, இந்த ரெண்டும் இல்லைன்னா அதுக்கு பேரு ஹர்ஃப்னு சொல்லுவோம். தமிழ்ல அதுக்கு இடைச்சொல்னு பேரு, இங்கிலீஷ்ல பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். ஹர்ஃப்னா என்னன்னா அது வந்து சரியான மீனிங் இருக்காது அதுக்கு. சரியா? இப்போ இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிருமா? ஏதாவது அதுக்கு முன்னாடி பின்னாடி வார்த்தையெல்லாம் போட்டாதான் நமக்கு புரியும். அந்த மாதிரி அரபிக்ல ஹர்ஃப்னு சொன்னா அது வந்து ஒரு இடைச்சொல், அது இஸ்மாகவும் இருக்காது, அது எதோடைய பெயராகவும் இருக்காது, அது எந்த ஒரு வேலையையும் குறிக்காது. ஆனா வந்து சில இடைச்சொற்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல அவனால் அப்படின்னு சொல்லும்போது அவன்கிறது ஒரு ஆளை குறிக்குது. ஆனா ஆள், அந்த ஆள் வந்து என்னது, ஆள் தனியா சொல்லி பாருங்க, அதான் மீனிங் இருக்கு. ஆள், ஆள் மீனிங் இல்லல்ல, அந்த மாதிரிதான். சரியா? அரபிக்ல எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒண்ணு அது பெயராக இருக்கும், அல்லது அது வினை சொல்லாக இருக்கும், அல்லது அது இடை சொல்லாக இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நவுன், வேர்ப் அண்ட் பார்ட்டிகிள்ஸ். சரியா? நவுனுக்கு அரபிக்ல இஸ்மு, வேர்புக்கு அரபிக்ல ஃபியால், பார்ட்டிகிள்ஸ்க்கு அரபிக்ல ஹர்ஃப்னு சொல்லுவோம். இது நீங்க புரிஞ்சாலும் புரியலனாலும் எழுதி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சரியா? ஜஸ்ட் எழுதி மட்டும் வைங்க போதும். சரியா? நம்ம வந்து அரபிக் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முடிச்சாச்சு. ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மஷாலாம் உங்களுக்கு ஏற்கனவே மற்ற இப்ப தஃசீர் தஜ்வீதுலயும் மற்ற விஷயங்கள்லயும் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். சரியா? அதனால நான் டைரக்டா லெசனுக்குள்ள போறேன். போனதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தொகுப்பு டாக்டர் அப்துல் ரஹீம், அதாவது இந்த புக்கோட ஆத்தர் இருக்காருல, வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர் அப்துல் ரஹீம், மாஷாஅல்லாஹ், துருசுலுகத்துல் அரபியா உடைய ஆத்தர் டாக்டர் அப்துல் ரஹீம் உடைய பெர்மிஷனோட தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அவர் வந்து இந்த வாட்ஸ்அப் கோர்ஸுக்கும் இந்த இந்த கோர்ஸை வந்து தமிழ்ல மாத்துறதுக்குமான பெர்மிஷன் நம்ம கொடுத்திருக்கிறார். சரியா? அவருடைய அனுமதியோட நம்ம செய்யறோம் அப்படிங்கறது வந்து முதல் முறையா நான் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இந்தியால வேற எங்கேயாவது மதரசாக்கள்லயோ இல்ல வேற எங்கேயாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அரபி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான முறையில நீங்க படிச்சிருப்பீங்க. நாம படிக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா மாஷா அல்லாஹ் நம்மளுடைய ஷேக் டாக்டர் அப்துல் ரஹீம் எப்பவுமே டிஃபரெண்ட் தாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் வந்து அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நிறைய நன்மைகளை செய்யணும்னு நம்ம துவா செய்வோம் இன்ஷால்லாம். அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியான முறையில, இன்னும் கொஞ்சம் டீப்பான முறையில டீடைலா படிப்போம் இன்ஷால்லாம். சரியா? சரி, நேரம் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போவோம். சரியா? பாஷை அப்படின்னா என்னங்க, ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அதிகமான வார்த்தைகள் சேர்ந்ததுதான் ஒரு லாங்குவேஜ் அப்படிதானே. அப்போ ஒரு லுக அப்படிங்கிறது என்ன, அதிகமான கெளிமாத்துகளை கொண்டது. கெளிமாத்துகள்னா வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வார்த்தையை பத்தி பார்ப்போம். அரபியில எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். அதாவது பேசிக்க அரபி கிராமரை ஒரு வார்த்தைய மூணா பிரிக்கலாம். என்ன? இஸ்ம், ஃபியால், ஹர்ஃப். அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் அப்படின்னு மூணா பிரிக்கலாம். இதுல நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா நாலா பிரியம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பிரியம். இங்கிலீஷ்ல மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு எட்டா பிரியம். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு அரபி தான் முக்கியங்கிறதுனால நான் அரபிக்குள்ள போயிருவோம். சரியா, அரபிக்ல எந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் அது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். பெயர்ச்சொல்க்கு இஸ்மன்னு சொல்றோம். இஸ்மன்னா பேரு அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ பெயர்ச்சொல்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல நவுன்னு சொல்லுவோம். அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்க பாருங்க, அது எதோடையவாவது பெயரான்னு பாருங்க. அது எதோ எதனுடையவாவது பெயரை குறிக்குதுன்னா அதுதாங்க பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கையில ஒன்னு இருக்கு, அதுலதான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு மொபைல். என்னுடைய உடம்புல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுப்பு இருக்கு, அது விடாம யூஸ் ஆகிட்டே இருக்கும். அது என்னது? வாய். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எங்க வீட்டுல வந்து ஒரு பொருள் இருக்கு, அது வந்து காய்கறி எல்லாம் அதுக்குள்ள கொண்டு போய் வச்சோம்னா அப்படியே ஜில்லுன்னு வச்சிருக்கோம், அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போகாம பாத்துக்கும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ். சரியா, அதே மாதிரி இந்த மாதிரி மேல பாருங்க, வானத்தை பாருங்க, அதுல வந்து மின்னிக்கிட்டே இருக்கும் சில, அப்படியே என்ன சொல்றது, பிரகாசமா ஒண்ணு இருக்கும். அதுக்கு பிரகாசமா இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சூரியன். அப்புறம் நைட்ல நிறைய இருக்கும், அப்படி வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் நட்சத்திரம். இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. சரியா, அப்போ இந்த பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒரு வார்த்தையை நீங்க எடுக்கிறீங்க, அது எதனுடையவாவது பெயரா இருந்தா அது இஸ்மின்னு அரபியில சொல்லுவோம். சரியா, பெயர் சொல்னு சொல்றோம்ல. சரி, இது வந்து தொடக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பெயர் சொல்லா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, நாமளால தொட முடியாத பார்க்க முடியாத விஷயங்களும் பெயர் சொல்லாத இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒருத்தங்க மேல அப்படி ஒரு இது, எந்த அளவுக்குன்னா அவங்க எதை சொன்னாலும் நான் செஞ்சிருவேன், அவங்க மேல எனக்கு அப்படி ஒரு இது, அந்த இதுக்கு நான் வந்து நேம் நீங்க என்னன்னு சொல்லுங்க. சரியா, அவங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன், அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன், அவங்களுக்காக நான் எப்பவுமே இதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அவங்க மேல எனக்கு அப்படி ஒரு இது. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அன்பு, அதுக்கு பேர் பாசம். சரியா, அதே மாதிரி என்னுடைய குழந்தை மேல எனக்கு ஒரு இது, என்ன கேட்டாலும் நமக்கு செஞ்சு கொடுத்துடணும் போல இருக்கும், என்ன எதையாவது நம்ம செய்யணும்னு தோணும், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து பரிவு சொல்லுவோம்ல, நம்ம வந்து குழந்தை மேல காட்டுற கருணை. அப்போ இத நாம வந்து இந்த அன்பையும் பாசத்தையும் கருணையும் எல்லாம் தொட்டு பார்க்க முடியுமா இல்ல பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ தொடக்கூடிய விஷயம் மட்டும்தான் பெயர் சொல்லான்னு கேட்டீங்கன்னா, இல்ல, தொட முடியாத விஷயமும் பெயர் சொல்லலாம். ஆனா எதையாவது பெயரை குறிக்குதா? இப்ப பாருங்க, அன்புங்கிறது ஒரு பேர் தான். சரியா, இந்த ஒரு பாசத்துக்கு பேர் என்ன? அன்பு. எனக்கு ஒருத்தங்களை பார்த்தாலே சாண்டா வருது அப்படின்னா அதுக்கு பேரு கோபம். அப்ப இது ஒரு பெயரை தானே குறிக்குது. அப்போ தொட முடிந்த விஷயமா இருந்தாலும் சரி, பார்க்க முடிந்த விஷயமா இருந்தாலும் சரி, பார்க்க முடியாத விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெயரை குறிக்குதா, அதுக்கு பேர் தான் பெயர் சொல். அது அரபியில நாம வந்து இஸ்ம்னு சொல்றோம். இஸ்முக்கான உதாரணங்களை நான் சொல்றேன். இப்போதைக்கு அரபிக்ல நான் சொல்லல, ஏன்னா நம்ம அரபி இன்னும் படிக்கலையே, அதனால நான் தமிழ்லயே சொல்றேன். சரியா, கதவு, அப்புறம் அன்பு, அறிவு, கண்ணு, மூக்கு, இதெல்லாமே இஸ்முக்கான உதாரணங்கள், எழுதி வச்சுக்கோங்க. சரியா, நான் சொன்னதுல ஏதாவது புரியலன்னா கண்டிப்பா உங்க அட்மின்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அட்மின்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க? இன்ஷா அல்லாஹ் நான் அவங்களுக்கு அவங்க மூலமா ரிப்ளை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அரபிக்ல வந்து அல் கலிமாத்து சலாசா, வார்த்தை என்பது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்னு இஸ்மு பார்த்தாச்சு, இன்னொன்னு வந்து ஃபியால், இன்னொன்னு வந்து தமிழ்ல சொன்னோம்னா வினைச்சொல், இங்கிலீஷ்ல சொன்னா நவுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது அப்படின்னா அது ஒரு செயலை குறிக்கும், ஒரு வினையை குறிக்கும். தமிழ்ல படிச்சிருப்போம்ல வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் அப்படின்னு. செயல்னா என்ன, ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை அல்லது செயல் அல்லது ஆக்ஷன் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், போன வாட்டி நான் என்ன சொன்னேன் பேர் எக்ஸாம்பிள், கதவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கதவு, கதவு செய்யக்கூடிய வேலை என்ன, திறக்கும் மூடும் இல்ல. அப்ப இந்த திறக்கிறது அப்படிங்கறது ஒரு வேலை, மூடுறது அப்படிங்கறது ஒரு வேலை, சரியா? அதே மாதிரி அன்பு, கோபம், பாசம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அத வந்து அன்பு, கோபம், பாசம் இதையெல்லாம் நம்ம காட்டுவோம் இல்ல, அன்பு காட்டுவோம், வெளிப்படுத்துவோம். இதெல்லாம் வந்து ஆக்ஷன், அன்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை நாம காட்டுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன். அப்போ எந்த ஒரு செயலை குறிக்கும் சொல்லாக இருந்தாலும் அது வினை சொல் என்று தமிழில் சொல்லப்படும், அரபியில ஃபியால்னு சொல்லுவோம். இது ஒரு காலம் சார்ந்த விஷயமா இருக்கும். ஓடினான், ஆடினான், ஓடுகிறாள், ஓடுவாள், ஆடினாள், அடித்தான், இடித்தான், உடைத்தான், இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அது வந்து வினை சொல்லு சொல்லுவோம். தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச வினை சொற்கள் ஒரு மூணு எழுதி உங்க அட்மின்ஸ்க்கு அனுப்புங்க. இன்ஷால்லா ஒரு மூணு பெயர் சொற்கள், மூணு வினை சொற்கள் எழுதி அனுப்புங்க இன்ஷால்லா, சரியா? அது கெளிமாச சதாச வார்த்தை என்பது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்னு பெயர் சொல், இன்னொன்னு வினை சொல், மூணாவது இடைச்சொல். இடைச்சொல்னா என்ன, பெயருக்கும் வினைக்கும் இடையில இருக்கும், அது சரியான ஒரு மீனிங் தான் நம்மளால சொல்ல முடியாது. அது ஒரு தனியா வந்ததுன்னா அதுக்கு மீனிங்கே இருக்காது, சொல்ல போனா அந்த மாதிரியான சொற்கள், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல இடைச்சொல்னு பாத்தீங்கன்னா ஐ ஆல் கூ இன்னது கண்ணு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ்ல பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். தமிழ்ல மட்டும் இடைச்சொற்கள் இவ்வளவுதான் இருக்கு, ஆனா அரபிக்ல இன்னும் இடைச்சொற்கள் நிறைய இருக்கு, சரியா? இங்கிலீஷ்ல வந்து வேற வேற நேம்ஸ்ல வரக்கூடியது எல்லாமே எல்லாமே சுருக்கி அரபிக்ல வந்து ஹர்ஃப் அப்படிங்கிற பேர்ல வந்துடும், ஹர்ஃப். ஓகேவா? அப்போ ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு பெயர் சொல்லா இருக்கும், அப்படி இல்லையா அது வினை சொல்லா இருக்கும், இது ரெண்டும் இல்லையா அது கண்டிப்பா இடைச்சொல் தான், சரியா? அப்போ ஐயாளுக்கும் இன்னது கண்ணுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அவனை, அவனால், அவனுக்கு, அவனது, அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. இப்ப அவன் மட்டும்தான் இங்க பெயர் சொல், இந்த ஐ என்னது அவனை, அது என்னது அது இடைச்சொல் தான் தமிழ்ல, சரியா? அரபிக்ல நான் இன்னும் வரவே இல்லையா, நம்ம அரபிக்குள்ள போனாதானே அரபிக் புரியும். அப்போ இன்ஷால்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு வார்த்தை என்பது மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று அது இஸ்மு பிராக்கெட்ல பெயர் சொல் நவுன், ரெண்டாவது அது ஃபியால் பிராக்கெட்ல வினை சொல் அல்லது வெர்ப், மூணாவது ஹர்ஃப், அதுக்கு வந்து இடைச்சொல், பார்ட்டிகல்ஸ், இந்த மூணுல ஒன்னா தான் இருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா உங்க அட்மின்ஸ் கிட்ட கேளுங்க, அட்மின்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நான் இன்ஷால்லா உங்களுக்கு கிளியர் பண்றேன் இன்ஷால்லா.
இப்போ வந்து தமிழ்லேயும் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அது வந்து எழுத பாருங்க, சரியா? ஆமினா டேபிளை உடைத்தாள், ஆமினா டேபிளை உடைத்தாள், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபாத்திமா ஆயிஷாவை அடித்தாள். அப்புறம் சுமையா கதவிற்கு பின்னால் ஒளிந்தாள். இதுல வந்து எதெல்லாம் இஸ்மு, எதெல்லாம் ஃபியாலு, எதெல்லாம் ஹர்ஃப்னு எழுதி உங்க அட்மின்ஸ்க்கு அனுப்புங்க, சரியா?
அரபியில இருக்கிற உயிரெழுத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஏன்னா சொன்னது புரியல சில பேருக்கு, அதனால நான் அதை சொல்றேன் இன்ஷால்லா. அதாவது இங்கிலீஷ்ல வந்து உயிரெழுத்துக்கள் என்னென்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவோம், ஏ இ ஐ ஓ யூ. ஓகே, தமிழ்ல என்னென்ன உயிரெழுத்து அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து படிச்சோம்ல. இந்த உயிரெழுத்துக்களோட சவுண்ட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அ ஆ இ உ ஈ உ ஏ ஓ ஐ ஔ அக்கு. இது எல்லாமே ஆவை கொஞ்சம் நீட்டினாலோ சாய்ச்சாலோ அந்த மாதிரி தான் வருது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ இந்த மாதிரி தானே வருது. தமிழ்ல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, ஏஇஐஓயு சவுண்ட் எப்படி இருக்கு? ஏக்கு என்ன சவுண்டு? அ. இக்கு என்ன சவுண்டு? எ. ஐக்கு இ. ஓக்கு உ. ஓ உ எல்லாம் அப்ப எல்லாம் ஒண்ணுதான் இல்ல. அதே மாதிரி உயிரெழுத்து, எல்லா உயிரெழுத்து இல்லாத மொழி இருக்கவே இருக்காது. உயிரெழுத்து இல்லாம ஒரு மொழியை நாம உச்சரிக்கவும் முடியாது. அதே மாதிரி அரபியிலயும் உயிரெழுத்து இருக்குதா இல்லையா? இருக்குது. அரபியில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் என்னென்ன? அரபியில் இருக்கிற உயிரெழுத்து ஃபத்ஹா, கெஸ்ரா, தம்மா. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபத்ஹா, கெஸ்ரா, தம்மா. ஃபத்ஹாவோட சவுண்ட் என்ன? சில இடங்கள்ல ஆ அப்படின்னு இருக்கும், சில இடங்கள்ல கொஞ்சம் சாய்வா அ அப்படின்னு இருக்கும். கெஸ்ராவோட சவுண்ட் என்ன? இ. தம்மாவோட சவுண்ட் என்ன? உ. அப்ப ஏ இ உ. சரி, இந்த ஒரு எழுத்துல ஃபத்ஹாவும் இல்ல, கெஸ்ராவும் இல்ல, தம்மாவும் இல்ல. அப்ப அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? சுக்குன் இருக்கிறதா அர்த்தம். அரபி மொழியில ஒரு எழுத்துக்கு மேல ஃபத்ஹா இல்ல, கெஸ்ரா இல்ல, தம்மா இல்ல, எதுவுமே இல்லைன்னா அங்க சுக்குன் இருக்கிறதா அர்த்தம். சுக்குன் இருந்தா எப்படி உச்சரிக்கணும்னு நமக்கு தெரியும். இன்னொன்னு, ஒரு எழுத்தை டபுள் ஆக்கணும்னா அரபியில வந்து ஷத்து போடுவாங்க. ஷத்தா ஷத்தா போட்டா அந்த எழுத்த டபுளா உச்சரிப்போம். இப்போ வந்து தாவை டபுளா உச்சரிக்கணும், அப்படின்னு உச்சரிக்கணும்னா மேல ஷத்தா போடுவோம். தாக்கு மேல பாக்கு மேல டபுளா உச்சரிக்கணும்னா ப ப அப்படின்னு ஷத்தா போடுவோம். அப்புறம் ஃபத்ஹா வந்து ரெண்டு ஃபத்ஹா வந்துச்சுன்னா ஃபத்ஹதான். அது அதுக்கு நூலு சாக்கினா ரூல்ஸ்லாம் இன்ஷால்லா தஜ்வீத்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ அன் பன் கெசரத்தைன், ரெண்டு கெசரா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு கெசரத்தைன் பின். ரெண்டு லம்மா வந்துச்சுன்னா அதுக்கு பேரு புன். இதுதான் அரபியில் இருக்கிற உயிரெழுத்துக்கள். என்னென்ன சொன்னேன்? ஃபத்ஹா, கெஸ்ரா, உதம்மா. ஃபத்ஹதைன், கெஸ்ரதைன், உதம்மதைன். இந்த எந்த சைனுமே ஒரு எந்த ஹரக்காவுமே ஆ இ ஊன்னு எந்த ஹரக்காவுமே ஒரு எழுத்துக்கு மேல இல்லைன்னா அங்க சுக்குன் இருக்கிறது அர்த்தம். சரி, ஒரு ஒரே ஒரு எழுத்தை டபுளா உச்சரிக்கணும்னா என்ன செய்வோம்? அதுக்கு மேல ஒரு ஷத்தா போடுவோம். இதுதான் அரபியில் இருக்கிற உயிரெழுத்துக்கள். இனிமே நீங்க வந்து உயிரெழுத்துக்களை ஜேரு, ஜபரு, பேஷு, தோ பேஷ், தோ தோ ஜேர், தோ ஜபர் அப்படிலாம் உச்சரிக்காம, அப்படிலாம் சொல்லாம, ஃபத்ஹா, கெஸ்ரா, உதம்மா, ஃபத்ஹதைன், கெஸ்ரதைன், உதம்மதைன், சுக்கூனு ஒன்னும் இல்லைன்னா சுக்கூனு, ஷத்தா, இப்படி சொல்லி பழகுங்க. அரபி மொழியை அரபியிலேயே கத்துக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஃபத்ஹா ஒரு எக்ஸாம்பிள் ப, கெஸ்ரா ஒரு எக்ஸாம்பிள் பி, தம்மா அதுக்கான எக்ஸாம்பிள் பு, சுக்குனுக்கான எக்ஸாம்பிள் அங்க மேல ஹரக்கா இல்லைன்னா பு, அடுத்தது ஷத்தா டபுள் ஆக்கு ப, அடுத்தது ஃபத்ஹதான் பன், கெஸ்ரதான் பின், தம்மதான் புன். ஃபத்ஹதான், கெஸ்ரதான், தம்மதான். இதை ஃபத்ஹதான்னு சொல்லலாம், ஃபத்ஹதைன்னு சொல்லலாம், கெஸ்ரதானி அப்படின்னு சொல்லலாம், கெஸ்ரதைன் அப்படின்னு சொல்லலாம், தம்மதான்னு சொல்லலாம், தம்மதைன்னு சொல்லலாம். அது ஏன்னு நமக்கு ஃபியூச்சர்ல புரியும் இன்ஷா அல்லாஹ். நாம வந்து அரபிக் பேசிக்ஸ் பார்த்துட்டோம்ல, அதாவது அல் கலிமாத்து ஸலாசா. அதுல வந்து இஸ்மு, ஃபியால், ஹர்ஃப். ஒரு வார்த்தை மூன்றில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்னு இஸ்மா இருக்கும், இல்லைன்னா ஃபியாலா இருக்கும், இல்லைன்னா ஹர்ஃபா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, அரபியில வந்து எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய கடைசி எழுத்து அந்த வார்த்தை இருக்கும் இடத்தை சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேரு இல்லைன்னா உங்களோட பேரு,
இதெல்லாம் நீங்க தமிழ்ல எந்த இடத்துல வேணா எழுதி பாருங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பேர் எங்க வர்றதா இருந்தாலும் சரி ஒரே மகன் வரும், கரெக்டா? ஆனா அரபியில் அப்படி இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுன் ரசூலுல்லாஹி, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி. இப்ப முஹம்மத் அப்படிங்கிற பேர் இங்க எப்படி வந்திருக்கு, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி அப்படிங்கறதுதான். அடுத்தது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் 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 அப்துஹு வ ரசூலுஹு. அப்போ முஹம்மதுன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ரெண்டாவது என்ன பார்த்தோம், முஹம்மதன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், முஹம்மதின் பாத்தீங்களா. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல முஹம்மதுன் அப்படின்னு இருந்துச்சு, ரெண்டாவது சென்டென்ஸ்ல முஹம்மதன் அப்படின்னு இருந்துச்சு, மூணாவது சென்டென்ஸ்ல முஹம்மதின் அப்படின்னு வருது. அப்ப இந்த முஹம்மத் அப்படிங்கிற இந்த பேரு எந்தெந்த இடங்கள்ல வருதோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கடைசி எழுத்து மாறுது. ஏன் மாறுது அப்படின்னு இன்னைக்கே படிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இப்படி கடைசி எழுத்துக்கு இப்படி ஒரு சைன் இருந்தா என்ன பேரு அப்படின்னு நாம படிக்கலாம், சரியா? ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து தம்மா அல்லது தம்மத்தைனாக இருந்தால் அது அரபியில நாம வந்து மர்ஃபு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், மர்ஃபு. ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து தம்மா அல்லது தம்மத்தைனாக இருந்தால் அதை நாம் மர்ஃபு என்று சொல்வோம். ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து ஃபத்ஹ அல்லது ஃபத்ஹதைனாக இருந்தால் அதை நாம் மன்சூப் என்று சொல்வோம். ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து கெஸ்ரா அல்லது கெஸ்ரத்தைனாக இருந்தால் அதை நாம் மஜ்ரூர் என்று சொல்வோம். எப்படி, முஹம்மதுன் மர்ஃபூ, முஹம்மதன் மன்சூப், முஹம்மதின் மஜ்ரூர், துன் மர்ஃபூ, தன் மன்சூப், தின் மஜ்ரூர், துன் மர்ஃபூ, தன் மன்சூப், தின் மஜ்ரூர், துன் மர்ஃபூ, தன் மன்சூப், தின் மஜ்ரூர். அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, துன் மர்ஃபூ, தன் மன்சூப், தின் மஜ்ரூர். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். பைத்துன் கிதாபுன் கலமுன், அல் பைத்து அல் கிதாபு கலமு, இதெல்லாமே மர்ஃபுவோட அடையாளம். பைத்தன் கிதாபன் கலமன், இது மன்சூபுடைய அடையாளம். பைத்தின் கிதாபின் கலமின், இது மஜ்ரூருடைய அடையாளம். உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனையே இல்ல, இத ஜஸ்ட் எழுதி மட்டும் வைங்க போதும், சரியா? அதர்ஸுல் அவ்வல், முதல் பாடம். ஹாதா அரபியில வந்து ஹாதானா இது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன, ஹாதா பைத்துன், ஹாதானா என்ன இது, பைத்துன்னா வீடு, ஹாதா பைத்துன் இது வீடு, ஹாதா மஸ்ஜிதுன் இது மஸ்ஜித், ஹாதா பாபுன் இது கதவு, ஹாதா கிதாபுன் இது புத்தகம், ஹாதா கலமுன் இது பேனா, ஹாதா மிஃப்தாஹுன் இது சாவி சாவி, ஹாதா மக்தபுன் இது டேபிள், ஹாதா சரீருன் இது பெட், ஹாதா குர்சியுன் இது சேர். அடுத்த பேஜ்ல பார்த்தோம்னா மா ஹாதா, மா என்ன அரபியில என்ன அப்படின்னு அர்த்தம், வாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல அதான் என்ன அப்படின்னு அர்த்தம். ஹாதானா என்னன்னு நமக்கு தெரியும், ஹாதானா இது, மா என்ன, ஹாதா இது, மா ஹாதா என்ன இது அல்லது இது என்ன, நமக்கு எப்படி வசதியோ அப்படி தமிழ்ல எழுதிக்கோங்க, மா ஹாதானா இது என்ன அப்படின்னு அர்த்தம். அப்ப மாதா அப்படின்னு வீட்டை காமிச்சு கேக்குறாங்க. ஹாதா பைத்துன், இது வீடு. அடுத்தது அஹாதா பைத்துன் அப்படின்னா என்னன்னா, நாம வந்து இது வீடு அப்படின்னு போட்டோமா தமிழ்ல, பின்னாடி ஒரு ஆ சேர்த்து பாருங்க, இது வீடா அப்படின்னு அது கேள்வியா மாறிச்சுல்ல, இது வீடுன்னு தமிழ்ல எழுதணும், பின்னாடி ஒரு ஆ சேர்த்தோம்னா இது வீடா அப்படின்னு கேள்வியா மாறினது மாதிரி, அரபியில ஒரு சென்டென்ஸ்க்கு முன்னாடி சேர்த்தோம்னா அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படியே கேள்வியா மாறிடும். ஹாதா பைத்துன் அப்படின்னா இது வீடுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆ சேர்த்துட்டோம், அஹாதா பைத்துன் அப்படின்னு சேர்த்தோம்னா இது வீடா அப்படின்னு கேள்வியா அது மாறிடுச்சு. ஆமாம்ப்பா இது வீடா அப்படின்னு கேள்வி கேட்டா ரெண்டு பதில் தான், ஒண்ணு ஆமான்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஆமாவுக்கு தான் அரபியில நாம், நாம்னா அரபியில ஆமா எஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம் ஆமாம், ஹாதா பைத்துன் இது வீடு, நாம் ஆமாம், ஹாதா பைத்துன் இது வீடு. அடுத்தது மஹாதா இது என்ன, ஹாதா கமீசுன் இது சட்டை. அடுத்தது அஹாதா சரீருன், ஹாதா சரீருன்னா இது சேர்னு அர்த்தம். அஹாதா சரீருன் அப்படின்னு என்னது, இது சேரா. லா லானா இல்லை அப்படின்னு அர்த்தம், லா இல்லை. ஹாதா குர்சியுன், சாரி மேல தப்பா சொல்லிட்டேன் சரியா, அஹாதா சரீருன் இது பெட்டா, இஸ் திஸ் எ பெட், இது பெட்டா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு ஆன்சர் என்ன, லா இல்லை. ஹாதா குர்சியுன் இது சேர், இது பெட் கிடையாது இது சேர். அஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன்னா இது சாவி, சாவின்னு அர்த்தம். அஹாதா மிஃப்தாஹுன்னா இது சாவியா, லா இல்லை. ஹாதா அலமுன் இது பேனா. மஹாதா இது என்ன, ஹாதா நஜ்முன் இது நட்சத்திரம். அப்ப மஹாதா இது என்ன, ஹாதா பைத்துன் இது வீடு, அஹாதா பைத்துன் இது வீடா, நாம் ஹாதா பைத்துன் ஆமா இது வீடுதான். மஹாதா ஹாதா கமீசுன் இது சட்டை, அஹாதா சரீருன் இது பெட்டா, லா ஹாதா குர்சியுன் இல்லை இது சேர். அஹாதா மிஃப்தாஹுன் இது சாவியா, லா ஹாதா கலமுன் இது பேனா. மஹாதா இது என்ன, ஹாதா நஜ்முன். இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு பேஜ் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் அட்மின்ஸ்க்கு இதை எழுதி அனுப்புங்க சரியா. பேஜ் நம்பர் 7ல மஹாதான்னு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. பேஜ் நம்பர் 8ல அஹாதா பைத்துன், அஹாதா மிஃப்தாஹுன் இருக்குது, இதை நீங்க ஆன்சர் எழுதி அனுப்புங்க இன்ஷாஅல்லாஹ். எக்ஸசைஸ் நம்பர் 3, இதுல வந்து இக்ரா வக்தும் எழுதி படிங்க சரியா. இதுல வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் தான் இல்ல, இது தெரிஞ்சதுனால ஹரக்கா இல்லாமே கரெக்டா அழகா படிச்சிருவோம் இன்ஷாஅல்லாஹ். அதுக்கான பிராக்டிஸ் தான் இது. இது நீங்க அழகா ஹரக்கா இல்லாம எழுதி படிச்சு உங்க அட்மின்ஸ்க்கு அனுப்புங்க இன்ஷாஅல்லாஹ். எழுதி அனுப்புங்க இல்லைன்னா படிச்சு அனுப்புங்க இன்ஷாஅல்லாஹ். அடுத்தது மன் ஹாதா, மன் ஹாதா மண்ணுன்னா என்னன்னா யார் அப்படின்னு அர்த்தம். குரான்ல நீங்க இந்த மண்ணை நிறைய இடத்துல பாக்கலாம் இன்ஷாஅல்லாஹ், இனிமே நமக்கு அதுக்கு மீனிங் புரியும் சரியா. மன் ஹாதா மண்ணுன்னா யார், ஹாதானா இது, யார் இது, யாருன்னு யாரை கட்டி கேட்போம், ஒரு மனுஷனை தான் கட்டி கேட்போம். அப்போ ஒரு பூனைக்குட்டியை காமிச்சு யார் இது அப்படின்னு கேட்க மாட்டோம், என்ன இதுன்னு கேட்போம். சோ இந்த மண் வந்து மூணு கேட்டகரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், மனிதர்கள் ஜின்கள் அல்லது மலக்குகள் இவங்களை பத்தி பேசும்போதுதான் நாம மண் யூஸ் பண்ணுவோம், இது யார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் சரியா. இப்ப மண் ஹாதா இது யார், ஹாதா தபீபுன் இது டாக்டர். மண் ஹாதா, ஹாதா வலதுன் இது பையன், இஸ் எ பாய் இது பாய். மன் ஹாதா, ஹாதா தாலிபுன் இது மாணவன், தாலிபுன மாணவன். அஹாதா வலதுன்
என்ன மீனிங் ஃபர்ஸ்ட்ல ஆ வந்திருக்குல்ல அப்படின்னா கேள்வி. இது பையனா இல்ல ஹாதா ராஜுலுன் இது ஒரு ஆள். ஓகே மா ஹாதா இது என்ன, ஹாதா மஸ்ஜிதுன். அப்போ மனிதர்கள் அல்லாத ஒரு விஷயத்தை கேட்கும்போது மா ஹாதான்னு கேக்குறாங்க, அதுக்கு ஹாதா மஸ்ஜிதுன் அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. மன் ஹாதா இது யார், ஹாதா தாஜிருன் இவர் ஒரு வியாபாரி அல்லது பிசினஸ் மேன் அல்லது மர்ச்சன்ட் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஹாதா கெல்புன் இது நாய், அஹாதா கெல்புன் இது நாயா, லா ஹாதா கித்துன் இது பூனை, ஹாதா ஹிமாருன் இது கழுதை, அஹாதா ஹிமாருன் இது கழுதையா, லா ஹாதா ஹிசானுன் இது குதிரை, வமா ஹாதா ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம், மா ஹாதா இது ஹாதா தீக்குன் இது சேவல், மன் ஹாதா இது யார், ஹாதா முதர்ரிசுன் இது ஆசிரியர், அஹாதா கமீசுன் இது சட்டையா, ல ஹாதா மிந்தீலுன் இல்லை இது கர்சீஃப். இங்க இருக்க எக்ஸசைஸ் இக்ரா வக்துப், இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான், அதனால ஹரக்கா இல்லாம ஈஸியா நாம எழுதி எல்லாரும் கண்டிப்பா எழுதுங்க, எழுதி போட்டோ எடுத்து ஹரக்கா எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க. எனக்கு அரபியே எழுத தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து பார்த்து எழுத கத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க எழுத ஏன்னா நாம வந்து அரபியை நல்லா அட்வான்ஸா படிக்கிறோம், எழுத தெரிஞ்சாதான் நம்ம ஃபியூச்சர்ல நிறைய படிக்க முடியும், அதனால இதை எழுதி நீங்க போட்டோ எடுத்து உங்க அட்மினுக்கு அனுப்புங்க. சரியா
நாம வந்து அரபிக்க மூணா பிரிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெசன் படிப்போம், அடுத்தது அதுல இருக்கிற கிராமர் பார்ப்போம், அடுத்தது அந்த கிராமர் கொண்டு வந்து லெசன்ல அப்ளை பண்ணி பார்ப்போம்னு பார்த்தோமா. இப்ப நம்ம லெசன்ல பார்த்த விஷயங்கள்ல கிராமர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாதா பார்த்திருக்கிறோம், ஹாதானா என்ன இதுன்னு அர்த்தம், இது வந்து இஸ்மா ஃபியாலா ஹஃபா அப்படின்னா ஹாதா வந்து நீங்க பாருங்க ஹாதா பைத்து, ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா கலமுன், ஹாதா பாபுன், ஹாதா என்னது என்னென்னமோ படிச்சோம்ல. இப்ப பாருங்க ஹாதா மஸ்ஜிதும், இந்த ஹாதா இது அது என்னது அது மஸ்ஜித், ஹாதா பைத்துன் இந்த ஹாதா என்னது, ஹாதா எதை எதை சுட்டி காட்டி நம்ம ஹாதான்னு சொல்றோம், பைத்துன், ஹாதா கலமுன் இந்த ஹாதாவில நாம எதை சுட்டி காட்டுறோம், பேனாவை சுட்டி காட்டிதான் ஹாதான்னு சொல்றோம். அப்போ ஹாதா அந்த அந்த ஹாதா என்னது, அந்த ஹாதா பேனா, ஹாதா மக்தபுன் இந்த ஹாதா என்னது, அந்த ஹாதா வந்து டேபிள், ஹாதா சரீருன் இந்த ஹாதா என்னது, அந்த ஹாதா வந்து பெட்டு. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சுட்டி காட்டப்படுற எல்லாமே வந்து இஸ்மா இருக்கிறதுனால ஹாதா இஸ்மு தான். இது இஸ்மன்னு மட்டும் இல்ல, இது இஸ்மு இஷாரான்னு சொல்லலாம், இஸ்மு இஷாரா சுட்டு பெயர் சொல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இது பக்கத்துல இருக்கிற பொருள் தான் நம்ம இதுன்னு சொல்லுவோம், அதனால நாம வந்து இத அருகாமையில் உள்ளதை சுட்டிக்காட்ட உதவும் சுட்டு பெயர் சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அரபிக்ல இஸ்மு இஷாரா லில் கரீப், அருகாமையில் உள்ளதை சுட்டிக்காட்டும் சுட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். சரியா, அப்ப ஹாதானா என்ன, இஸ்மு இஷாரா சுட்டு பெயர் சொல், எதையாவது சுட்டி காட்டுறதுன்னா உதவுது, இல்ல ஹாதா இஷாரானா சுட்டி காட்டுறது. சரியா, சவுதியில சிக்னல்ஸ் எல்லாம் இஷாரான்னு பேரு, ஏன்னா நிக்கணுமா போகணுமான்னு அந்த லைட் சுட்டி காட்டுதுல, அதனால வந்து இஷாரான்னு பேரு சிக்னல் லைட்ஸ்க்கு எல்லாம். அப்போ ஹாதான இஸ்மு இஷாரா அப்படின்னு அர்த்தம். இந்த ஹாதாவில நாம வந்து ஹதான்னு தான் இருக்கும் ஆக்சுவலா, ஹாதா அப்படின்னு ஸ்பெல்லிங் இருக்காது, நீங்க வேணா பாருங்க ஹாக்கு பின்னாடி பெரிய அலிஃபு அதுக்கப்புறம் ஹாலுக்கு பின்னாடி அப்படி இல்ல, இது ஆக்சுவலா எழுதும் போது ஹதா அப்படிதான் எழுதிருக்கோம், ஆனா இந்த படிக்கும் போது ஹாதான்னு தான் படிப்போம். ஐநாவது எழுதின மாதிரியே படிச்சா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அரபி மொழி வழக்கு, அதுல இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கறது ரூல்ஸ், ஸ்பெல்லிங் ரூல்ஸ். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல வந்து சல்யூட்டேஷன் அப்படின்னு படிக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த சல்யூட்டேஷன் ஷன்னுக்கு எப்படி எழுதணும், SHON தானே ஷன் வரும், ஆனா TION நம்ம ஏன் ஷன்னு சொல்றோம், ஏன்னா அது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரூல் இல்ல, TION வந்தா ஷன்னு தான் படிக்கணும் அப்படிங்கறது வந்து இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரூல். இல்ல நான் டியான்னு தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து உங்க இஷ்டம், அதுக்கு மேல ஒன்னும் சொல்றது இல்ல. சரியா, அதே மாதிரி
தமிழ்ல முற்றம் எப்படி எழுதுவோம், மு இரு ராயும் முர்றம் அப்படிதானே படிக்கணும், முர்றம்னு தானே எழுதிருக்கு, ஏன் முற்றம்னு படிக்கணும் அப்படின்னா அது வந்து தமிழ் ஸ்பெல்லிங் ரூல் சரியா, முற்றம் சுற்றம் கற்று இது தமிழ் ஸ்பெல்லிங் ரூல், இருந்து இருந்தா அது ட்ருன்னு படிக்கணும் அப்படிங்கிறது தமிழ் ஸ்பெல்லிங் ரூல் ஓகேவா. அதே மாதிரி இது அரபிக் ஸ்பெல்லிங் ரூல், ஹதான் இது எழுதியிருந்தாலும் ஹாதான்னு தான் இதை படிக்கணும் சரியா. இன்னொரு பாயிண்ட், நான் சொன்ன எதையுமே நீங்க மண்டையில ஏத்த வேண்டிய அவசியமே இல்லை, தயவு செய்து நான் சொன்ன எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நான் இப்ப நோட்ஸ்ல குடுக்கறேன் பாத்தீங்களா, அது ஜஸ்ட் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரியா, இது புரியலன்னா பிரச்சனையே இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் சரியா. சரி, ஹாதா இஸ்மு இஷாரா சொல்லிட்டேனா, அதுக்கப்புறம் ஹாதா வந்து ஸ்பெல்லிங் வந்து ஹதான்னு தான் எழுதிருக்கோம், ஆனா ஹாதான்னு படிக்கணும் சொல்லிட்டேனா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹாதாவில ஆக்சுவலா இஸ்மு இஷாரா எதுனா தான் இஸ்மு இஷாரா, அந்த ரா தான் இஸ்மு இஷாரா சரியா, அந்த சுட்டு பேர்சல் வந்து ரா தான், அந்த ஹாக்கு பேர் வந்து ஹர்ஃபுன் லித் தம்பி, ராலுக்கு பேர் தான் இஸ்மு இஷாரா. இத ஜஸ்ட் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா போதும், ஏன் இது இப்படி ஏன் அது அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா நம்ம படிப்போம், நம்ம வந்து யோசிக்க வேண்டிய டைம்னு ஒண்ணு இருக்குது, கொஞ்ச நாள் படிச்சு முடிச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் யோசிக்கலாம். ஜஸ்ட் நான் சொன்னதை எழுதி மட்டும் வைங்க போதும் சரியா. ஹாதாவை பத்தி பார்த்தோம், ஹாதானா என்ன இஸ்மு இஷாரா இல்ல, ஹாதா வந்து இஸ்மு இஷாரா, அதுல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம்னா ராதா இஸ்மு இஷாரான்னு பார்த்தோம். அடுத்தது இந்த லெசன்ல நாம என்ன பார்த்தோம்னா மா பார்த்தோம், மானா என்ன அப்படின்னு அர்த்தம். இது இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபான்னு நாம எல்லாரும் ஓரளவுக்கு தெளிவாயிட்டோம். எப்படி இதை இஸ்மன்னு சொல்றோம், என்ன மா ஹாதா, அதோட பதில் என்ன, ஹாதா பைத்துன், ஹாதா பாபுன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா கெல்புன், ஹாதா கித்துன் அப்படின்னு. இந்த மாவுடைய பதில் என்ன, கித்துன் பூனை, அல்லது கெல்புன் நாய், அல்லது வீடு ஆடு மாடு ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல வீடு கதவு புக்கு அப்படின்னு ஏதோ ஒரு இஸ்மா தான் இருக்கு இல்ல. மாவுடைய பதில் என்ன, அது ஒரு இஸ்மா இருக்கு. அப்ப அது இஸ்முடைய கேள்விதான், அது இந்த மா வந்து இஸ்முடைய கேள்விதான், அப்ப அது ஒரு இஸ்மு தான் இல்ல. மானா என்னன்னு கேட்கும் போது அதோட பதில் என்னவாதான் இருக்கு, இஸ்மாதான் இருக்கு, அதனால இந்த மா இஸ்மு தான். சரி, இது என்ன மாதிரி இஸ்மு, சும்மாவே இஸ்மா இல்லையே, இது கேள்விக்குரிய இஸ்மு, கேள்வி கேட்கக்கூடிய, கேள்வி கேட்பதற்கு உதவக்கூடிய இஸ்மு. அப்ப இதுக்கு ஒரு பேர் கண்டிப்பா இருக்கும் இல்ல, அதுக்கு பேர் என்னன்னா இஸ்மு இஸ்முன் இஸ்திஃபாமுன், இஸ்முன் இஸ்திஃபாமுன். சரி, மா வந்து இஸ்மு இஸ்திஃபாமுனா, மண் என்னது, மானா என்னன்னு அர்த்தம், மண்னா யாருன்னு அர்த்தம். இந்த யாருடைய பதில் என்னவா இருக்கும், மண் ஹாதா, ஹாதா ரஜுலுன், ஹாதா தாஜிருன், ஹாதா தபீபுன், எல்லாமே மனுஷங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. மண் வந்து மனிதர்களையோ அல்லது ஜின்களையோ அல்லது மலக்குகளையோ குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு சந்தேகமே இல்ல, மண் என்னதுதான், அது ஒரு இஸ்மு தான். சரி, மண் இந்த மண்ணுக்கும் பல மீனிங்கள் இருக்கு, இங்க இப்பத்திக்கு யாருங்கிற மீனிங்கை மட்டும்தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இந்த யாருங்கிற மீனிங்கை கொடுக்கக்கூடிய மண்ணுக்கு கிராமர்ல என்ன பேரு, மாவுக்கு என்ன பேரு, இஸ்மு இஸ்திஃபாம் தானே. அதே மாதிரி மண்ணுக்கும் இஸ்மு இஸ்திஃபாம் அப்படின்னு தான் பேரு. இந்த லெசன்ல நாம இன்னொரு விஷயம் பார்த்தோம், என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் வருது, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து குவெஸ்டியனா மாத்துது, அது இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதோட மீனிங் என்ன, அந்த அந்த அலிஃபுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது மீனிங் என்ன வருது, ஹாதா பைத்துன், இது வீடு. அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் போட்டா ஹாதா பைத்துன், இது வீடுக்கு பின்னாடி ஒரு ஆ போட்டா இது வீடா அப்படின்னு மாறிடுது. அப்ப அந்த அலிஃப் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஆ அப்படின்னு வருது. இந்த ஆ அப்படின்னு வந்தா அதை இஸ்முன்னு சொல்லுவோமா, ஃபியாலன்னு சொல்லுவோமா, இல்லைன்னா ஹர்ஃபுன்னு சொல்லுவோமா, ஹர்ஃபுன்னு தானே சொல்லுவோம். ஏன்னா அது இஸ்மு எந்த ஒரு பெயரையுமே குறிக்கல, எந்த ஒரு வினையையுமே குறிக்கல, ஆ அப்படின்னு தான் வருது. அதனால அதை நாம வந்து ஹர்ஃபுன்னு தான் சொல்லுவோம். சரி, இந்த ஹர்ஃபோட டியூட்டி என்ன, அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் க்வெஸ்சனா மாத்துது. அப்ப இது ஹர்ஃப், என்ன ஹர்ஃப், சாதாரண ஹர்ஃப்னு சொல்லிட முடியுமா,
இது ஹர்ஃபு இஸ்திஃபாம். எப்படி மாவும் மண்ணும் இஸ்மு இஸ்திஃபாம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரியே இந்த அலிஃப் வந்து ஹர்ஃபு இஸ்திஃபாம், இது கேள்விக்குரிய ஹர்ஃபு அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த அலிஃப் வந்து ஹர்ஃபு இஸ்திஃபாம்னு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது இந்த லெசன்ல வேற என்ன பார்த்தோம், நாம் லா, ஆமா இல்ல. சரி, ஆமாவும் இல்லையும் இஸ்மா ஃபியாலா ஹர்ஃபா? ஆமா, அது யாருடைய வாச்சும் பேரா? இல்ல. ஆமாங்கிறது ஏதாவது ஒரு வேலையா? இல்ல. இல்லைங்கிறது யாருடைய வாச்சும் பேரா? இல்ல. அது ஏதாவது ஒரு வேலையா? இல்ல. அப்ப அது இஸ்மும் கிடையாது ஃபியாலும் கிடையாதுன்னா அது என்னது? அது ஹர்ஃபு தான், அது ஹர்ஃபு தான். அப்போ அந்த அலிஃப் வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், கேள்விக்குரிய ஹம்சா அப்படின்னும் அறியப்படும், அல்லது அலிஃபு இஸ்திஃபாம், கேள்விக்குரிய அலிஃப் அப்படின்னும் அறியப்படும். அதே மாதிரி நாமும் லாவும் அது ஒரு ஹர்ஃபு தான். எதுக்கான ஹர்ஃபு, எதுக்கு யூஸ் பண்ற ஹர்ஃப் இது? ஒரு ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு ஒரு டியூட்டி சொன்னோம்ல. இந்த நாமும் லாவும் எதுக்கு யூஸ் பண்றோம்? பதில் சொல்றதுக்கு தானே யூஸ் பண்றோம். இது நீயா? ஆமா. இது இது வந்து வீடா? ஆமா வீடு தான். இது வந்து காரா? இல்ல இல்ல இது பஸ் அப்படின்னு. ஆமா இல்லைங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? பதில் சொல்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கு என்ன பேரு இந்த ஹர்ஃபுக்கு? ஹர்ஃபுல் ஜவாப், பதிலுக்குரிய இடைச்சொல் அப்படின்னு பேரு. நாமும் லாவும் ஹர்ஃபுல் ஜவாப், பதில் சொல்ல உதவும் இடைச்சொல், அல்லது பதிலுக்குரிய இடைச்சொல்னு அர்த்தம்.